சிலுவையில் அறையப்பட்ட தேவனுடைய குமாரனே, மாமிசத்தில் வெளிப்பட்டவரே, கர்த்தாவே, உம்முடைய நாமம் எங்கள் மத்தியிலே பரிசுத்தப்படுவதா. தேவ ஆவியானவரே, எங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவரே, ஹோலி ஸ்பிரிட் லீட் அஸ், எங்களை நடத்துங்க. பலமு பல்ல பராக்கிறோம் அல்ல, இந்த ஆவினாலே ஆகும் என்றவரே, சித்தம் செய்யப்படும் என்று பண்ணான். சத்தம் கேட்க கிருபைதான், இயேசு நாமத்திற்கு தான் ஆவே. இவர் சீட் பிளேஸ் உட்கார. இந்த நம்பிக்கை நற்செய்தி கூட்டங்களுக்குரிய செப குறிப்புகள் ஏற்கனவே உங்களுக்கு தயாரித்து கொடுத்திருக்கோம் நினைக்கிறேன். அப்படி யாராவது மிஸ் பண்ண தயவு செய்து இந்த ஆராதனைபடிய இதை பெற்றுக்கொண்டு ஊக்கமாக கொடுக்கிறதோடு மாத்திரமல்ல, ஊக்கமாக செபிக்க வேண்டும் என்று கர்த்தராய் இயேசுவின் நாமத்திலே உங்களை கருத்தை கேட்டுக் கொள்கிறேன். விதைக்கிறவனாலும் அல்ல, நீர்ப்பாய்ச்சிறவனாலும் அல்ல, விளையப்படுகிற தேவனாலே ஆகும் என்று வேத வார்த்தை நமக்கு சொல்றது. அப்படியானால் விதைக்கிறதுக்கு ஒருவர் தேவ, நீப்பாச்சுறதுக்கு இன்னொருவர் தேவ, அப்பொழுது தேவன் அதை விளையப்படுவார. கடினோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்றும் இன்னொரு வேத வாக்கிய நமக்கு இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதால் அவை தயவு செய்து இந்த கூட்டங்களுக்காக ஊக்கமாக செபித்துக் கொடுங்க. இந்த பிற்பகுதியில இலக்கம் படத்தை போட்டு எங்க கூட்டம் வச்சிருக்கோம், ஒரு அளவுக்கு குறைச்சிருக்கிறோம். வேலை இருந்து கிட்டத்தட்ட இலங்கையில முக்காவாசி பகுதி நாங்கள் டிராவல் பண்ண போறோம். ஆகவே இந்த நாட்டு இருக்கிற வசதி இல்லத்தாரு, தயவு செய்து எங்களுடைய போக்குவரத்துகளுக்காகவும் நல்ல காலைகளுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள். இந்த ஒருவருக்கும் ஆண்டவர் கடனாடி அல்ல. கதவடைத்து தனியறையிலே நாம் ராட்சி திருமித்தம் ஆத்து மக்களுக்காக முடிகிற கண்ணீரும் நாம் தனியறையிலே செய்கிற ஜெபமும் கர்த்தர் அதை கேட்டு நாள் வரும், அப்பொழுது தேவன் மொழியிறக்குமாக பலனடிப்பார். கத்துடைய நாமத்துக்கு பயப்பட்டார் நாம் கத்துடைய வார்த்தைக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். ஏற்கனவே நமக்கு நேரம் கடந்து விடப்படியார். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள், யோசுவாவின் புத்தகம், த புக் ஆஃப் யோசுவா, கவித் பி பிளேஸ் சாப்டர் 6, 6வது அதிகாரம், 1வது வசனத்திலிருந்து நாம் சீக்கிரமாய் வாசிக்கிறோம். பிளீஸ் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, நாம் வேகமாக போவோம். யோசுவாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம், 1வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்போம்.
எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன். யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்புகளை 7 கொம்பு எக்காலங்களை பிடித்துக் கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள் ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும். அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தொனி எழுப்பும் போதும், நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும், ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோடு ஆர்ப்பரிக்க கடவர்கள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏறக் கடவர்கள் என்றார். அந்தபடியே நூனின் குமாரனாகிய யோசுவா ஆசாரியரை அழைத்து, உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு போங்கள். தொனிக்கும் 7 எக்காலங்களையும் 7 ஆசாரியர்கள் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக பிடித்துக் கொண்டு போக கடவர்கள் என்று சொல்லி ஜனங்களை நோக்கி, பட்டணத்தை சுற்றி நடந்து போங்கள், யுத்த சன்னத்தரானவர்கள் கர்த்தரின் பெட்டிக்கும் நடக்க கடவர்கள் என்றான். யோசுவா ஜனங்களத்தில் பேசினவுடனே தொனிக்கும் 7 எக்காலங்களை பிடித்திருக்கிற 7 ஆசாரியர் கர்த்தருக்கு முன்பாக நடந்து எக்காலங்களை ஊதினார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கப்பட்டி அவர்களுக்கு பின் சென்றது. எக்காலங்களை ஊதுகிற ஆசாரியருக்கு முன் யுத்த சன்னத்தரானவர்கள் நடந்தார்கள்.
சரி, போதும் போதும் போதும். பொதுவாக நம்ம எல்லோரும் வாசித்த வேத பகுதி தெரிந்த வேத பகுதி தான். அந்த வார்த்தைகளை நாம் வாசிக்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கும். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்ததுதான். கதவுகள் எல்லாம் பூட்டி இருக்குது, வாசல்கள் பூட்டி இருக்குது. யாருக்கு? தேவ ஜனத்துக்கு. தேவ ஜனங்கள் முன்னேறாதபடிக்கு, தேவ ஜனங்கள் பிரயாணப்படாதபடிக்கு, தேவ ஜனங்கள் தேவனாலே வாக்குத்தத்தப்படின தேசத்தை சுதந்திரிக்காத படிக்கு எரிகோ ஒரு மிகப்பெரிய தடையாக அவர்களுக்கு குறைக்க நிற்கிறது. அந்த நகரம் அடைக்கப்பட்டிருந்ததுதான். அதன் தாழ்பால்களும் அதன் கதவுகளும் மிக பலமுள்ளவைகளாக இருந்திருக்கிறது. எரிகோவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அது மிக பலமுள்ள ஒரு பட்டணமாகவும் பலமுள்ள ஒரு கோட்டையாகவும் இருந்திருக்கிறது. எதிரிகளால் இலகுவிலே அதை கைப்பற்ற முடியாத அளவுக்கு அது மிகவும் பாதுகாப்பான ஒரு பட்டணமாக இருந்திருக்கிறது. சோ இந்த எரிகோ நகரத்து பதில்களை குறித்து நாம் சற்று பார்த்தபோது அந்த நகரம் மிக பலம் வாய்ந்ததாக மட்டுமல்ல, இது ஒரு மிகப்பெரிய பட்டணம் என்று சொல்றதுக்கு அளவுக்கு இல்லை. எரிகோ மிகப்பெரிய பட்டணம் என்று சொல்றதுக்கு இல்லை, ஆனா பலமான பட்டணம். கிட்டத்தட்ட 8 ஏக்கர் சுற்றளவுல தான் இந்த பட்டணம் இருந்திருக்கு. 8 ஏக்கர் சுற்றளவுல இந்த பட்டணம் இருந்திருக்கு. சோ இத பதில்களை குறித்து பார்க்கும் பொழுது அதனுடைய உயரம் கிட்டத்தட்ட 30 அடி என்று சொல்றாரு. அந்த பதிலுடைய உயரம் 30 அடி, இதை விட டபுள் மடங்கு, இந்த கூரையை விட டபுள் மடங்கு இருந்திருக்கு. 30 அடி உயரம் இருந்திருக்கு அந்த பதிலுடைய உயரம். அது மாத்திரமில்ல, அதன் அகலம் வந்து கிட்டத்தட்ட 20 அடி இருந்திருக்கு. சோ அந்த பட்டணம் கிட்டத்தட்ட 8 ஏக்கர் சுற்றளவிலும் அதன் அலங்கம் அல்லது அதன் பதில்கள் கிட்டத்தட்ட 30 அடி உயரத்திலும் கிட்டத்தட்ட 20 அடி அகலத்திலும் இருந்திருக்கு. 20 அடி அகலத்தில் ஒரு பதில் இருக்குமா இருந்தால் அதன் பலம் எப்படி இருக்கும் என்று சற்று நாம கற்பனைப்படி பார்க்கலாம் இல்லையா. அது மட்டுமல்ல, அந்த அலங்கம் அவ்வளவு விஸ்தாரமாக அகலமாக இருந்தபடியால் தான் ராகாப் என்கின்ற வேசியுடைய வீடு அந்த மதில் மேலே கட்டப்பட்டிருந்தது என்பதை நாம் அறிவோமே. ஆகவே அவ்வளவு பலம் வாய்ந்த மதில்களோடும் அலங்கத்தோடும் அந்த பட்டணம் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தடையாக நிற்கிறது. இதை கடந்து போனால்தான் அவர்கள் வாக்குத்தத்தப்படின கானான் தேசத்தை சுதந்திரிக்க முடியும். நான் சற்று இதை குறித்து யோசித்து பார்த்து ஆச்சரியப்பட்டு தேவனுடைய வழிநடத்துதலையும் தேவனுடைய பராக்கிரமத்தை குறித்து ஆண்டவர் நினைத்து நான் சோதரப்பட கத்துடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த எரிகோவுக்கு கிட்டே வருகிறதுக்கு முன்பாக ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை அவர்களுக்கு செய்ய வேண்டி இருந்தது. இந்த எரிகோவை அவர்கள் ஜெயிக்கிறதுக்கு முன்பாக அவர்கள் யோர்தான் நதியை தாண்ட வேண்டி இருந்தது, யோர்தான் நதியை கடக்க வேண்டி இருந்தது. சோ தேவ ஜனங்களுக்கு முன்பாக குறுக்கே யோர்தான் நதி நிற்கிறது. நடந்தது என்று அதை குறித்து நான் அதை குறித்து அதிகம் பேசவில்லை. ஆனால் இதை செய்தியோடு சேர்க்கிறதுக்காக நான் சொல்றேன். ஆசாரியர்களுடைய உள்ளங்கால்கள் யோர்தான் நதியில பட்ட உடனே, ஆசாரியர்களுடைய உள்ளங்கால்கள் யோர்தான் நதியில பட்ட உடனே மேலிருந்து ஓடி வந்த தண்ணீர், யோர்தான் நதி கரை புரண்டு போகிற காலமாம் அது, வெள்ளம் பெருகி போகிற நேரமாம் அது. அந்த நேரத்தில் ஆசாரியர்களுடைய உள்ளங்கால்கள் நதியில பட்ட உடனே ஓடி வந்த தண்ணீர் அப்படியே நின்று ஜனங்களுக்கு வழியமைத்து கொடுக்கிறது. தேவ ஜனங்கள் தடையை தாண்டி முன்னேறி தேவன் தங்களுக்கு கொடுத்த இலக்கை அடைவதற்கு, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்த தேசத்தை அடைவதற்கு ஆண்டவர் ஒரு வழியை திறந்து கொடுக்கிறதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனக்கருமானவர்களே, யோர்தான் நதி இன்றைக்கும் இருக்கிறது, அது இன்றைக்கும் சாட்சி சொல்றது. தேவ ஜனங்கள் இதை கடந்து போனார்கள் என்று சொல்லி எனக்கு தெரியத்தக்கதாக கிட்டத்தட்ட 3 தடவைகள் யோர்தான் நதி பிளக்கப்பட்டிருக்கிறது அல்லது பிரிக்கப்பட்டிருக்கிறது. சோ இங்கேதான் முதல் தடவையாக யோர்தான் நதி பிரிக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக பிரிக்கப்பட்டது என்றால், தேவ ஜனங்கள் கடந்து செல்வதற்காக, தேவன் கொடுத்த தேசத்தை சுதந்திரிப்பதற்காக தேவ ஜனங்கள் கடந்து சென்றார்களாம். ஆனாலும் அந்த யோர்தான் நதியை தேவன் பிரிப்பதற்கு இன்னும் ஒரு காரணம் இருக்கிறது குறித்து வேதத்திலே நாம் வாசிக்கிறோமே. அதை குறித்து நாம் படிக்கும் பொழுது படிக்க 5வது அதிகாரம் சீக்கிரம் பாருங்க. யோசுவா 5வது அதிகாரம் 6வது வசனத்தை சீக்கிரமா படிங்க. 5வது அதிகாரம் ஏழாம் வசனம் படிங்க, சீக்கிரம் படிங்க.
கர்த்தர் யோசுவாவை நோக்கி,
கர்த்தர் யோசுவாவை நோக்கி,
நான் மோசேயோட இருந்தது போல,
மோசேயோடு நான் இருந்தது போல
உன்னோடும் இருக்கிறேன் என்பதை,
உன்னோடும் இருக்கிறேன் என்பதை
இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு,
இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு
இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்த,
அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்தவும், ஒரு அற்புதத்தை செய்ய போகிறேன். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்பதற்கும், நீ இந்த ஜனத்தை நடத்துவாய் என்பதற்கும் அடையாளமாக தேவ ஜனங்கள் உனக்கு பயப்படும்படிக்கும், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை அறியும்படிக்கும், இஸ்ரவேல் புத்தருடைய கண்களுக்கு முன்பாக நான் உன்னை கொண்டு ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறேன் என்று சொல்லி தேவன் முதலாவது வாக்கு கொடுத்தார். ஏன் அப்படி செய்தார் என்று சொல்லி அதையும் சற்று பார்த்தால், மோசே வரித்து போய்விட்டார். என்ன, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்த இவ்வளவு மிகப்பெரிய தலைவன் மறித்து போய்விட்டார். இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அழைத்து வந்து 40 வருடங்கள் வனாந்திரத்திலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து, முகமுகமாக தேவனை தரிசித்து தேவனுடைய வார்த்தைகளை சீனாய் மலையிலே பெற்று தந்த நம்முடைய தலைவன் மறித்து போய்விட்டார். ஆகவே இதற்கு பின்பாடு நம்மை நடத்துவதற்கு யோசுவாவால் முடியுமா என்கின்ற ஒரு கேள்வி தேவ ஜனங்கள் மத்தியிலே இருந்திருக்கிறது. ஆகவேதான் தேவன் யோசுவாவை உறுதிப்படுத்தும்படியாக, யோசுவாவை நிலைப்படுத்தும்படியாக, நான் அவனோடு கூட இருக்கிறேன் என்பதை ஜனங்கள் கண்டுகொள்ளும் என்பதற்காகவும் ஆண்டவர் இந்த அற்புதத்தை செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அறிமானவர்களே, இந்த அற்புதத்தை செய்த உடனே எப்படியாய் மோசேக்கு ஜனங்கள் பயந்து அவர் சொற்கேட்டு கீழ்ப்படிந்து நடந்தானோ, அதே போல இந்த அற்புதத்துக்கு பின்பாடு யோசுவாவோடும் தேவன் இருக்கிறார் என்று சொல்லி அவருடைய லீடர்ஷிப்புக்கு, அவருடைய தலைமைத்துவத்திற்கு ஜனங்கள் பணிந்தார்கள் சொல்லி நாம் பார்க்கிறோம். சோ இதை கேட்டுக்கிட்டு சொன்னா, ஒரு மனுஷனை தேவன் தெரிந்தெடுத்தால், ஒரு மனுஷனை தேவன் அழைத்தால், அந்த அழைப்புக்குரிய அதிகாரத்தை கிருபையும் அவருக்கு கொடுப்பார். எதுக்கு தெரியுமா? ஜனங்களை நடத்துவதற்கு. ஏனென்றால் அவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். அப்படிப்பட்ட ஜனங்களை நடத்துவது என்பது இலகுவான காரியம் இல்லை. ஆகவே தேவன் அவரோடு கூட இருக்கிறார் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, தேவன் இப்படிப்பட்ட வெளிப்படையான ஒரு அற்புதத்தை செய்ய அவர் செய்தார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அதே நேரத்தில் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை சுதந்திரிப்பதற்கு அவர்கள் யோர்தான் நதியை கடக்க வேண்டியிருந்தது. சரி, இப்ப கவனிங்க, யோர்தான் நதியை கடந்து தடைகளை தாண்டி இப்ப எங்க வந்திருக்காங்க தெரியுமா? இப்ப கானான் தேசத்துக்குள்ள வந்திருக்காங்க. இப்ப கானான் தேசத்துக்குள்ள, யோர்தான் நதியை கடந்து கானானுக்குள்ள வந்ததை பார்த்தா எனக்கு இருக்குது, பெரிய நகரம், அது அரணிப்பான நகரம், எரிகோ நகரம் அவர்களுக்கு முன்பாக நிற்கிறது. இப்ப என்ன கவனிங்க, இந்த எரிகோ நகர தகர்க்கப்பட்டால்தான், அல்லது இந்த எரிகோ நகரத்தின் மதில்கள் சுவர்கள் தகர்க்கப்பட்டால்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் வெற்றி கொள்ள முடியும். சோ இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த நகரத்தை வெற்றி கொண்டால்தான் அங்காலே கடந்து தேவன் அவர்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிற 7 ஜாதிகளை அழித்து தேவன் அவர்களுக்கு அந்த தேசத்தை சுதந்திரிப்ப கொடுப்பார் என்கின்ற ஒரு விசுவாசம், ஒரு பலம், ஒரு உறுதி இவர்களுக்குள்ளே உண்டாகும். பெரிய அலங்கம், பெரிய சுவர், எதிரிகளால இலகுவிலே அதை தகர்க்க முடியாது, உடைக்க முடியாது. கிட்டத்தட்ட 20 அடி அகலத்தில், 30 அடி உயரத்தில் மலை போல நிற்கிற இந்த சுவர், இந்த நாளில் இருக்கிற யந்திரங்கள் அந்த நாளில் இருந்தது, அல்லது இந்த நாளிலே விமானத்திலிருந்து கொண்டு போறது போல அன்றைக்கு போட்டாங்க இல்ல. ஆகவே இதை எப்படி உடைக்கிறது? இந்த அலங்கத்தை உடைத்து இதை தாண்டி அந்த நகரத்தை ஜெயிக்கிறது என்றால் அது இலகுவான காரியம் இல்லை என்பதை இஸ்ரவேல் புத்திரருக்கு தெரியும். ஆகவே பட்டணம் அவர்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருக்கிறது, எரிகோ அவர்களுக்கு முன்பாக பூட்டப்பட்டிருக்கிறது. நான் யோசித்து பார்த்தேன், தேவ ஜனங்கள் தான், தேவன் நடத்துகிறார் தான், மட்டுமல்ல தேவன் நமக்கு மத்தியில் இருக்கிறார் தான். நான் விளைய கொடுங்க, தேவ ஜனங்கள் தான், தேவனால அழைக்கப்பட்டவர்கள் தான், தேவன் அவர்கள் மத்தியில் லிட்டரலாக இருக்கிறது நிதர்சனம், சத்தியம். ஆனால் ஜனங்களுக்கு முன்பாக தடைகள் பாருங்கள். வாக்கு பண்ணி கொடுத்த தேசத்தை சுதந்திரிப்பதற்கு எத்தனை தடைகள் என்பதை பாருங்கள். சோ இதில் இருந்து தேவ பிள்ளைகளாக நாம் கற்றுக்கொள்ளுகிற மிகப்பெரிய வெளிப்படையான ஒரு சத்தியம் என்னவென்றால், நாம் தேவனுடைய பிள்ளைகள் தான்,
தேவனால அழைக்கப்பட்டிருக்க மாட்டார். மட்டுமல்ல, தேவன் நமக்குள்ள வாசமா இருக்கிறதும் சத்தியம். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கை உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறது, அந்த ரகசியம் என்று வேதம் நமக்கு சொல்லுது. ஆகவே தேவன் நமக்குள்ளே இருக்கிறார், தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம், தேவன் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்விலும் தடைகள் வராமல் போகாது. இனி சொல்லட்டுமா, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய மனுஷனே மனுஷியே, உள்ளே ஆவிக்குரிய வாழ்க்கையில தடைகளே இல்லை என்றால் நான் சொல்லுவேன், உடைய ரட்சிப்பை கொஞ்சம் சீர்திக்கு பார்க்கறது நல்லது. என்னுடைய செய்தியின் தலைப்பு, தடைகளை நீக்கி போடுகிறோம். படிக்க பீகாவின் புஸ்தகம், இதை அப்படி வச்சுட்டு பீகாவின் புஸ்தகம் என்னோட சீக்கிரமா இருக்கு. ரெண்டாம் அதிகாரம் 13 வசனம் சீக்கிரம் படிங்க. ரெண்டு பக்கத்தை சொல்லுங்க, பக்கத்தை சொல்லுங்க.
1076 தடகளை நீக்கி போடுகிறவர் அவளுக்கு முன்பாக நடந்து போகிறார்.
அதை அண்டர்லைன் பண்ணுங்க. திஸ் இஸ் த ப்ரொமிஸ். இது இதுதான் இன்றைக்கு தேவர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தை. நல்லா விளையாடு. நம்முடைய ஆண்டவர் வாக்குத்தத்தை தேவன் மறந்துடக்கூடாது. வாக்குத்தத்தம் படுகிறவர் உண்மை உள்ளவர் என்றும் வேதம் சொல்றது. போன வருஷம் நான் இலங்கைக்கு போறதுக்காக ஆண்டவரத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுத்தார். அப்படியே ஆண்டவர் நிறைவேற்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டார். இந்த ஆண்டும் கூட்டங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த வருஷமும் ஒரு வாக்குத்தத்தை தந்தார் என்று சொல்லி கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன். நான் சொல்றேன், சாட்சி சொல்லும் பொழுது ஆண்டவர் வாக்குத்தத்தை கொடுத்து அவனை விடுதலையாக்கினார், அவனுக்கு ஒரு அற்புதம் செய்தார் சொல்லி நாம பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, நான் ஆராதிக்கிற ஆண்டவர் வாக்குத்தத்தங்களின் ஆண்டவர் என்பதை நாம மறந்துடக்கூடாது. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. சோ நமக்கென்று தேவன் எழுதி வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை நாம பிடித்துக் கொள்ளணும். அந்த வாக்கு தங்களை பிடித்து நாம செபித்து தடைகளை தாண்டி நமக்கு வாக்குத்தம் பண்ணியிருக்கிற பரம காணானை நோக்கி நாம் செல்லப்படும். அதை கவனிங்க. ஆகவே படிங்க, சீக்கிரம் படிங்க. தடைகளை நீக்கி
போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார்.
தடைகளை நீக்கி போடுகிறவர் எங்கே போகிறாராம்? அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அதை கவனிங்க. அப்ப கர்த்தர் தேவ ஜனங்களுக்கு முன்பாக நடந்தால் தடைகள் நீங்கித்தான் ஆகணும் இல்லையா? நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஹலோ, நான் சொல்லுங்க சிரிச்சார். தேவ ஜனங்கள் தான், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் தான், கானானை சுதந்திரித்துக் கொண்டதுக்கு அழைக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் தடைகள் இருக்கிறது, தடைகள் உண்டு. இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த அறிவு இல்லாததை குறித்து நான் கர்த்தருக்குள்ள வேதனைப்படுகிறேன். கடவுள் சாட்சியார். ஏன் தெரியுமா, இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் என்ன நினைக்கிறார்கள்? நான் உத்தமமாக வாழுகிறேன், உண்மையாக ஜீவிக்கிறேன், நன்றாக ஜெபிக்கிறேன், வேதத்தை வாசிக்கிறேன், தேவ சமூகத்தை நாடுகிறேன், தேடுகிறேன், ஓடுகிறேன், கர்த்தரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறேன். ஆனா என்னுடைய வாழ்வில் ஏன் இத்தனை தடைகள்? என்னுடைய வாழ்வில் ஏன் இத்தனை பிரச்சனைகள்? என்னுடைய வாழ்வில் ஏன் இத்தனை கஷ்டங்கள்? ஏன் என்னுடைய சரத்தில் இப்படிப்பட்ட நோய்கள்? ஏன் என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட நெருக்கடிகள் என்று பல தேவனுடைய பிள்ளைகள் அவைகளையே நினைத்து நினைத்து ஏன் 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 என்று கேள்விகளை கேட்டு 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 சிலர் பதில் காணாமலே சோர்ந்து போறார். அதை குறித்து நான் புறம் சொல்ல போறேன். ஆனா நான் சொல்ல வர காரியம் என்னவென்றால், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனங்களுக்கும் தடைகள் உண்டு என்பதை நாம மறந்துடக்கூடாது. அப்படி இல்லாமல் இருக்கவனமாக இருந்தால் சொல்றத கவனிங்க, தேவனுடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்விலே முன்னேறாமல் இருக்கிறதுக்கு தடைகள் இல்லாமல் இருக்கவனமாக இருந்தால் தடை செய்கிறவன் சத்துரு அல்லது சாத்தான் அல்லது பிசாசு இல்லாமல் இருக்கணும். சோ இன் ஹெவன், பரலோகத்துல மாத்திரம்தான் நமக்கு தடைகள் இல்லவே இல்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு பயம். சோ அது வரைக்கும், இந்த பூமியில நாம வாழும் வரைக்கும், இந்த பூமியில நாம ஜீவிக்கும் வரைக்கும், உண்மையாக உத்தமமான தேவனுடைய பிள்ளைகளுக்கு தடைகளும் நெருக்கடிகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் பாடுகளும் வியாதிகளும் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் ஒரு நன்மை என்னவென்றால், இவை எல்லாவற்றையும் அவர் நீக்கி அவர் நமக்கு முன்பாக கடந்து செல்கிறாரா? ஹல்லேலூயா. விசுவாசமே சொல்லுங்க. ஆகவே நீங்க ஆராதிக்கிற ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். மட்டுமல்ல, தடைகளை அவர் உடைக்கிறவர், தடைகளை அவர் நீக்கிப்படுகிறவர். அவர் உங்களுடைய வாழ்வில் இருக்கிற பிரச்சனைகள், இன்றைக்கு இருக்கிற நெருக்கடிகள், கஷ்டங்கள், துன்பங்கள், கண்ணீர்கள் அல்லது கைவிடப்பட்ட நிலைமைகள், வட்டவர் எனித்திங், அவர் எல்லாவற்றிலும் இருந்து உனக்கு விடுதலை தர ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உனக்கு முன்பாக செல்லுறவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டார். இதை விசுவாசித்தால் தான் நாம இந்த காரியங்களை நாம் காண முடியும். நம்முடைய வாழ்வில் பாருங்க, 30 அடி உயரத்தில் நிமிர்ந்து நிற்கிறது அலங்கம். அதை பார்க்கும் பொழுது எதிரி படைகள் இந்த நகரத்தை எப்படி கைப்பற்ற முடியும், இந்த நகரத்தில் இருக்கிற ஜனங்களை எப்படி ஜெயிக்க முடியும், இந்த கோட்டையை எப்படி நாம் கைவசப்படுத்த முடியும், இது இயலாத காரியம் என்று சோர்ந்து போகும். ஆனால் தேவ ஜனங்கள் கானானுக்குள்ள பிரவேசித்த உடனே அவர்களுக்கு முன்பாக நிற்கிறது எரிகோ மதில்கள். இவைகளை தகர்த்தால் தான் தேவன் அவர்களுக்கு வாக்குத்தம் பண்ணின அந்த அந்த தேசத்தை ஏழு ஜாதிகளை அழித்து அவர்கள் தேசத்தை இவர்கள் சுதந்திரிக்க முடியும் என்கின்ற ஒரு விசுவாசம் இவர்களுக்குள்ளே ஏற்பட, இவர்கள் விசுவாசத்தில் உறுதியாக நிற்க, கர்த்தரை விசுவாசிக்க, அவருடைய ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படிய தக்கதாக தேவன் இந்த எரிகோ நகரத்துக்கும் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டி இருந்தது என்று சொல்றேன். பாரு, கோட்டை அடைக்கப்பட்டிருக்கு, நோபடிக்கார் என்று ஒருவரும் உள்ளே போக முடியாது, உள்ளே இருந்து ஒருவரும் வெளியில வர முடியாது, பெரிய தடை. சோ இதை உடைத்தால் தான் தேவ ஜனங்கள் முன்னேறி தங்களுக்கு கொடுக்கப்பட்ட ராஜ்யத்தை அவர்கள் சுதந்திரிக்க முடியும். எனக்கு அறிவாறுகளை இதுல ஒரு காரியத்தை நீங்க விளையாடணும். இன்னும் எரிகோவை பிடிக்கல, நல்லா விளையாடு, எரிகோவை இன்னும் பிடிக்கல, எரிகோவின் அலங்கங்கள் இன்னும் இடிந்து விளையல, யுத்தம் இன்னும் தொடங்கல. ஆனா தேவன் முதல்ல அவங்களுக்கு ப்ரோமிஸ் பண்ற என்ன தெரியுமா, அந்த நகரத்தையும் அதுல உள்ள ஜனங்களை உனக்கு ஒப்பு கொடுது. யாருக்கு சொல்றாரு? யோசுவாவுக்கு. நல்லா விளையாங்க. அப்ப யுத்தம் நடக்கிறதுக்கு முதலே யுத்தத்தில் வெற்றி உனக்கு சொல்லி தேவன் ஏற்கனவே யோசுவாவுக்கு என்ன சொல்லிட்டாரு? ப்ரோமிஸ் பண்ணிட்டார். ஆனா யுத்தம் செஞ்சுதான் ஆகணும். வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். ஆனால் யுத்தம் செய்ய வேண்டியது தேவ ஜனங்களுடைய கடமை. என் கைகளை போருக்கும், என் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற கண்மொழியாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சங்கீதக்காரர் சொல்றார். தேவ ஜனங்கள் யுத்தத்தை படிக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினார். தேவனுடைய பிள்ளைகள் தன்னுடைய தங்களுடைய எதிரியை இனங்கண்டு, அவனுடைய தந்திரங்களை இனங்கண்டு, பிசாசின் தந்திரங்களை இனங்கண்டு, பிசாசின் சூழ்ச்சிகளை இனங்கண்டு, அவைகளை எதிர்த்து போராட தேவ ஜனங்கள் கட்டுக்கொண்டு தாக்குதலுக்கும் பின்வாங்கி பலர் விசுவாசத்தை விட்டு விலகி இன்றைக்கு உலகத்தோடு ஒத்து போகிறதும், அல்லது ஏனோ ஒரு உப்புச்சப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறதும், அல்லது ஏனோ ரட்சிக்கப்பட்டு வாழ்கிறோம் வந்தோம் போகிறோம் என்று இருக்கிறது ஆண்டவருடைய இருதயத்துக்கு மிகவும் துக்கமும் கவலையுமான ஒரு காரியம் என்று உண்மையின்படியே தேவனுக்கு முன்பாக நான் சத்தியத்தின்படி சொல்றேன். கேளுங்க, வாடியிருக்கிறாய், ஏன் அழுகிறாய், ஏன் தெரியுமா? உன் எதிரியிட தாக்குதல்களை நீ புரிந்து கொள்ளவில்லை, உன்னை சுத்தி சத்துரு வைத்திருக்க கண்ணியை நீ அறிந்து கொள்ளவில்லை. ஆகவே உன் கண்களிலே இருந்து வடிகிற கண்ணீர் அவவிசுவாசத்தின் கண்ணீராக இருக்கிறபடியால் தேவனுடைய கரமும் அங்கே செயல்பட முடியவில்லை. பாருங்க, தேவனும் உனக்கு அற்புதம் செய்ய முடியவில்லை. பாருங்க, தேவன் தேவனாகவே இருக்கிறார். He will never change yesterday, today and forever. என்று எபிரேயர்ல வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து நேற்று மீண்டும் என்றும் என்றும் மாறாது. He will never change. நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்றார் மல்கியா 3:6. தேவன் மாறுவதில்லை, அவருடைய வல்லமைகள் மாறுவதில்லை, அவருடைய மனதுருக்கம் மாறுவதில்லை, அவருடைய அன்பு மாறுவதில்லை, அவருடைய இரக்கம் மாறுவதில்லை. தேவன் மாறாதவராக இருக்கிறார். இதுக்கு சந்தேகத்தின் இடமில்லை. எனக்கு அறிவான தேவனுடைய ஜனமே, தேவ ஜனங்கள் தான், தேவனால அழைக்கப்பட்டவர்கள் தான், தேவன் அவர்களுடைய கூட இருந்து உண்மைதான். அவர்கள் யுத்தம் பண்ண வேண்டி இருந்தது நிதர்சனம். ஆகவே தேவன் நம்மோடு இருக்கிறார், நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், அபிஷேகம் இருக்கிறது உண்மைதான். ஆனால் நாமும் சத்துருவுக்கு விரோதமாக போராட நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய எதிரியை நாம் இனம் கண்டுகொள்ள வேண்டும். நமக்கு எதிராக நடக்கிற காரியங்களை, அதற்கு பின்னாக இருந்து செயல்படுகிற சத்துருவ சூழ்ச்சிகளை இனங்கண்டு அவைகளை நாம் எதிர்த்து நிற்காவிட்டால் நாம் தடைகளை தாண்டி தேவன் நமக்கு நியமித்திருக்க தேவட ராஜ்யத்தை, பரலோக ராஜ்யத்தை சென்றடைய முடியாமல் போய்விடும். அந்த பரிதாபம். கமிட் மீ பிளீஸ், படிங்க 1 பேதுரு 5 அதிகாரம் 8:9 சீக்கிரம் படிக்க. 1 பேதுரு 5:8-9 கேரியவாங்க.
தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள்.
நல்லா கவனிங்க, எல்லா இடங்க படிங்க. 1 பேதுரு 5:8-9 ப்ளீஸ் ஓபன் யுவர் பைபிள் அண்ட் ஓபன் யுவர் ஹார்ட், அக்செப்ட் தி வேர்ட் ஆஸ் தி வேர்ட் ஆஃப் காட். படி.
தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள்.
சவுண்ட் மைண்ட், தெளிந்த புத்தியுள்ளவர்களாய். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. என்ன புத்தி இருக்கு? தெளிந்த புத்தி. ஏன் தெரியுமா? அடுத்து படி.
விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல்.
உங்கள் எதிராளியாகிய
பிசாசானவன்
கெச்சிக்கிற சிங்கம் போல்
அவனை விழுங்கலாம்.
நீங்களும் ஹலோ, யார் அந்த எவன்? நீங்களும் நானும் தான். தேவனுடைய பிள்ளைகள் தான், உண்மையாக வாழுகிறவர்கள் தான், உத்தமமாக ஜீவிக்கிறவர்கள் தான். ஆகவே அவர்களை விழுங்குவதற்காகத்தான், அவர்களை விழுங்குவதற்காகத்தான் சத்துரு என்ன செய்யறான், பிசாசானவன் சுத்தி படிக்கிறது.
விசுவாசத்தில் உறுதியா இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள்.
பாருங்க, முதல் வசனம் சொல்லுது, தெளிந்த புத்தி உள்ளவனாக. என்னத்துக்கு தெளிந்த புத்தி? ஹலோ, கொஞ்சம் கேளுங்க. என்னத்துக்கு தெளிந்த புத்தி? உங்கள் எதிராளியாக பிசாசானவன் உங்களை விழுங்குவதற்காக என்ன செய்யறான, சுத்திக்கிறானா? ஆகவே தேவோட பிள்ளைகள் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள். அடுத்த கீழே சொல்லப்பட்டது, விசுவாசத்தில் உறுதியா இருந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அவ பிசாசுக்கு எதிர்த்திருக்க நமக்கு என்ன வேணும்? விசுவாசம் வேணும். இந்த யுத்தத்தில், சத்துருவோடு இருக்கிற யுத்தத்தில் நாம் வெற்றி பெறுவதற்கு நமக்கு மிக 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 அவசியம் என்று தெரியுமா? விசுவாசம் என்றது தெளிந்த ஒரு தெளிவான ஒரு சத்தியம். எனக்கு அறிவான தேவோட பிள்ளைகளே, எரிகோ இன்னும் பிடிபடவில்லை, யுத்தம் நடக்கவில்லை. ஆனா ஆண்டவர் அதை பிடிக்கிறதுக்கு முன்பே யோசுவாவுக்கு சொல்றாரு, அந்த நகரத்தையும் அந்த ஜனங்களையும் உன் கையில நான் ஒப்பு கொடுத்துட்டேன். எதிரி மேலே வெட்டி நமக்கு நிச்சயம். ஹலோ, நான் சொன்னதை கேளு. சத்ருவின் சகல செயல்கள், தந்திரங்கள், சூழ்ச்சிகள் எல்லாவற்றின் மேலும் நமக்கு வெற்றி நிச்சயம். ப்ரோமிஸ் பண்ணப்பட்டிருக்கப்பா. ஏன் தெரியுமா? எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், உனக்குள்ள இருக்க உலகத்தில் இருக்கணும் பார்க்க, உங்களுக்குள்ள இருக்கிற பெரியவர். நான் சில நேரத்தை சொல்லுவேன், எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். ஹலோ, நான் அடிக்கடி சொல்வேன், உங்களுக்கு தெரியுமோ, உங்களுக்குள்ள ஒருவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆகவே நான் சொல்லுவேன் ஜெபத்தில், எனக்குள்ள இருக்கிற ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஐ ரெஸ்பெக்ட் தி ஹோலி ஸ்பிரிட் இன் மை ஹார்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஹலோ, ஏன்னா இது ஒரு ரகசியம். என்ன, கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையா உங்களுக்குள்ளே வாழ்கிறது, வாசம் பண்றது, ரகசியம். உலகத்துக்கு தெரியாது, பட் யூ நோ தட், உனக்கு தெரியும், உனக்கு தெரியும், எனக்கு தெரியும். தேவ ஆவியானவர் எனக்குள்ள உனக்குள்ள வாசமாக, தேவனுடைய குமார் கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாய் உனக்குள்ள எனக்குள்ள ஆவியாய் அதரிசனமான தேவனாக வாசம் பண்ணி என்னை கண்டித்து உணர்த்துறதும், பாவத்துக்கு உனக்கு பாதுகாக்கிறதும், பாவத்தின் மேல பலங்களை வைக்கிறதும் தேவ ஆவியானவர் எனக்குள்ள உனக்குள்ள இருக்கிறது உனக்கு தெரியும் ஐயா, எனக்கு தெரியும். பட் உலகத்துக்கு அது தெரியாது. அவன் காட்டை போல இருக்கிறான் என்று இயேசு சொன்னாரு. மற்றவர்களால் அவனை கண்டுபிடிக்க முடியாது. ஆவிக்குரியவன் மற்ற எல்லாரும் உலகத்திலே நிதானித்து அறிய முடியாது. பாருங்க, எனக்கறிவர் தேவ ஜனமே, யுத்தம் இருக்குது, போராட்டம் இருக்குது. ஏன் தெரியுமா? சுத்தி திடுறா, சுத்தி திடுறா. யாரை விழுங்க? இன்றைக்கு யாரை விழுங்கலாம்? நாளைக்கு யாரை விழுங்கலாம்? யார பின்மார்க்கத்தில் தள்ளலாம்? யார பாவத்தில் தள்ளலாம்? யார தேவனை விட்டு பிரிக்கலாம்? யார உற்சாகத்தில் குறைக்கலாம்? யார யார யாரை சுத்தி தெரிஞ்சுட்டே இருக்கிறா? சுத்தி தெரிஞ்சுட்டே இருக்கு. உன்னத்தான் சுத்தி தர்றா, உன்னத்தான் சுத்தி தர்றா, என்னத்தான் சுத்தி தர்றா. நீ துடிப்புள்ளவனாக இருக்கிறபடியா, நீ ஆண்டவருக்கு வாழும் என்று துடிக்கிறபடியா, உன் துடிப்பை அடைக்கிறதுக்கு சுத்திக்கிறது தெளிந்த புத்தி உள்ளவனாக இரு. உன்னை சுத்தி ஒரு வட்டம் விட்டு இருக்கிறான், அதை உன் கண்களால பார்க்க முடியாதான வேதம் நமக்கு புட்டு புட்டு வைக்கிறது ஐயா. தேவன் ஆவியாக இருக்கிறார், அதே போல பிசாசும் ஆவியா தான் இருக்கிறார். அவனை பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு சேனை சேனையா தெரியுது ஐயா, சேனை சேனையாக சுத்தி தெரியுது. அசுத்தாவிகள் தேவனுடைய பிள்ளைகளை அசுத்தத்தில் தள்ள, பாவத்தில் தள்ள, பன்றிகள் போல பாவத்தில் கிடந்து மேயத்தக்கதாய், பரிசுத்த குலைச்சலுக்குள்ள கிடைக்கத்தக்கதாய், தேவனை விட்டு தூரமாய் போகத்தக்கதாய், உலகத்தின் சந்தோஷங்களை, அனுத்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கத்தக்கதாய், தேவனுடைய பிள்ளைகளை பின்னே தள்ளி, தேவனுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் இடையிலே அக்கியத்தை கெடுத்து உறவை உடைத்து வெற்றி காணுவதற்கு ஆதியிலே ஏதன் தோட்டத்திலே ஆதாமை மேவாலையும் தேவனோடு பிடித்த உடைத்து தேவனோடு உறவை அக்கியத்தை உடைத்த அதே வலுசத்வத்தின் ஆவி இன்றைக்கும் கிரியை செய்தையா, இன்றைக்கும் கிரியை செய்து. ஆனா நாமோ தெளிந்த புத்தி இல்லாதவர்கள் போல இருக்கிறோம். மற்ற எல்லாத்துக்கும் புத்தி இருக்குது, பட் அவனை குற்றப்படுதல்ல. பட் வி ஷுட் பி அண்டர்ஸ்டாண்ட் த ட்ரூத். சத்தியத்தை அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கு. ஆனா பேத சொல்ல தெளிந்த புத்தி உள்ளவள என்னதுக்கு உன்னை சுத்தி ஒருத்தன் தெரிஞ்சுட்டே இருக்கிறான், உன் பலவீனத்தை பார்த்துட்டே இருக்கிறான், அந்த பலவீனத்தில் உன்னை அடிக்கிறதுக்கு உன்னை விழுத்துறதுக்கு சுத்தி சுத்தி தெரிஞ்சதே இருக்கிற. ஆனா நீயும் அறிவில்லாதவ போல இருக்கிற பாருங்க. நீ அறிந்தோ அறியாமலோ எண்டைக்கு ரட்சிக்கப்பட்டாயோ நீ ஒரு யுத்த களத்தில் நிக்கிற என்பது உனக்கு தெரியுமா? சத்தருக்கு விரோதமான ஒரு போராட்டம் உனக்கு இருக்குன்னு தெரியுமா? உனக்கு ஒரு எதிர்க்கு இருக்குன்னு தெரியுமா? ஆனால் சத்தியம் என்னவென்றால் என்ன எதிரி இருந்தாலும் என்னதான் ஆவிக சேன சேனையாக தெரிந்தாலும் வெற்றி நமக்கு நிச்சயம், விடுதலை சத்தியம். பிகாஸ் எனக்குள்ள உனக்குள்ள இருக்கிறவர் ஆண்டவர் இயேசு பெரியவர் என்று முழங்கு. Preach the word of God. Proclaim the gospel of Christ. இந்த நற்செய்தியை யார் சொல்ல முடியும்? இந்த வார்த்தை எவன் வசனிக்க முடியும்? யார் இதை சொல்ல முடியும்? யார் இதை எடுத்து சொல்ல முடியும்? யார் இதை எடுத்து எம்ப முடியும்? ஆண்டவரோடு நடக்கிறவனும் ஆவியினால நடத்தப்படுறவனும் தேவனுடைய வார்த்தையால் நிரப்பப்பட்டு பாவத்துக்கு எதிராக போராடுகிற தேவ பிள்ளைகள் தான் இன்றைக்கு இதை முழங்க முடியும். எல்லா பாவத்தின் மேலும் பரிசுத்த குலச்சங்கள் மேலும் உனக்கும் எனக்கும் வெற்றி உண்டு என்கிற இந்த நித்தியமான உத்தமமான சத்தியத்தை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் முழங்கியே ஆக வேண்டும். இன்னைக்கு எத்தனை பேர் பாவத்தின் பிடியில சிக்கி கிடக்கிறார்கள், எத்தனை பேர் அதிலிருந்து மீள முடியாமல் தவிக்கிறார்கள். ஐயோ, குடும்பங்கள் சீரழிகிறது, அந்த குடும்ப பிரிகிறது, அந்த குடும்பங்கள் உடைகிறது, பிள்ளைகள் பெற்றோருக்கு இடைகிற குடும்பங்கள் குடியும் வெறியும் ஸ்பீலும் அசுத்த காரியங்களினாலும் பிள்ளைகளும் பெற்றோர் ஈடுகொடுக்க முடியாமல் எத்தனை பேர் அப்பப்பா விவரிக்கவே முடியாது. விந்தை உள்ள காட்சிகள், வினோதமான செய்திகள் கேட்டுக்கிறோம் நாள்தோறும். இவைகளை குறித்து எச்சரிக்கை தேவைக்கு எங்கே வேர் தி பீப்பிள்? நான் சொல்றது கொஞ்சம் சித்தி யோசி. ஏதோ நாலு சிவருக்குள்ள வந்து இயேசப்பா சோத்திரப்பட்டு பாடிட்டு போற வெறும் சாதாரண ஒரு மனுஷனாக நீயும் நானும் இருந்துடக்கூடாது. தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற ஆண்டவுடைய மன உணர்வுகளை இதய தொடிப்பை உணர்ந்து செயல்பட அதுதான் சபை. மற்ற சபைகள் எல்லாம் இப்படி கூட்டங்கள் வைக்கிறதில்ல, மற்ற சபைகள் இப்படி எல்லாம் போறதில்ல. ஏன் நீங்க எனக்கு மற்ற சபையில குறிச்ச தேவையில்லை. மற்ற சபையை குறிச்ச கணக்கு நம்மிடத்தில் ஆண்டு கேட்கும். அது அவங்களை பொறுத்தலையா? இப்ப நமக்கு ஆண்டவர் தந்த தரிசனத்தை நமக்கு தந்த ஊழியத்தை we have to accomplish the will of God. We have to reach the goal. The vision is our mission. The vision is our vision. We don't miss it. So எனக்கு அறிவார் தேவ ஜனமே, தேவ பிள்ளைகள் தான், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான், தேவ ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் தான். நமக்கு தடைகள் இருக்கு. என்னத்துக்கு தடை? தேவனோடு நெருங்கவும், தேவனோடு உறவாது, தேவனோடு ஐக்கியப்பட தடைகள். தேவனோடு நமக்கு இருக்கிற நெருக்கமான உருக்கமான உறவை உடைக்கிறது தான் பிசாசின் பிரதான வேலை. இதுதான் ஏது நடந்தது. ஆதாம் ஏவாளு தேவனோடு உறவாடுறத பிசாசால சகிக்க முடியல. அவன் எப்படியாவது இந்த உறவை, இந்த ஐக்கியத்தை உடைக்கணும்னு சொல்லி பல நாட்களாக அவன் யோசித்து யோசித்து தந்திரமாக ஏவாளை பிடிச்சு அவர்களுக்கு தேவனுக்கும் இந்த உறவை உடைச்சு ஜெயம் வெற்றி கொண்டார் சொல்றது. அப்பதான் அப்போ சொன்ன சொல்றாரு, ஏவாளை வஞ்சித்தது போல, சாத்தான் ஏவாளை வஞ்சித்தது போல உங்களையும் வச்சு தருவாரோ கேட்டு நான் பயப்படுறேன். அந்த தேவ மனுஷன் இருதயம் தொடுகிது, பிடிக்குது. போலிகளை நம்பி போய்விடுவார்களோ? இந்த உலகத்தின் அசுத்தங்களுக்கு பின்னாலே எழுப்பிட்டு போயிடுவார்களோ? இந்த உலக கவர்ச்சிகளுக்குள்ள சிக்கிண்டு போயிடுவார்களோ? அப்படி உள்ளவன் துடிக்குது. யார் அதை அறிவார்? யார் அதை புரிவார்? தேரப்படியா சீக்கிரம் போறேன். தன கவனிக்க, தேவ பிள்ளைகளுக்கு தடைகள் இருக்குது. ஆனால் ஆண்டவர் தடைகளை நீக்கி போடுபவர். நமக்கு முன்பாக அவர் செல்லுகிறார், தடைகளை நீக்கி நமக்கு ஜெய தருவார். நமக்கு ஒரு எதிரி உண்டு, நம்மை விழுங்குவதற்கு அவர் சுத்தி தர்றார். அவை தெளிந்த புத்தி உள்ளவளா இருக்கணும் என்று சொல்லலாம். வேதனை பார்த்துட்டோம். இப்ப நான் முடிக்கிறதுக்கு முன்பாக, பொதுவாக நம்முடைய வாழ்விலே வருகிற சில தடைகளை ஐந்து காரியங்களை சொல்லி நான் முடிகிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு பயப்படார். முதலாவது, அதிகமாக தேவனோடு நாம் நெருங்கவும், தேவனோடு ஐக்கியப்படவும், அல்லது தேவன் நமக்கு கொடுத்த ஊழியங்களை நிறைவேற்றவும் வருகிற ஒரு பிரதான தடை என்ன தெரியுமா? ஹலோ, தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை உடைக்கவும், கர்த்தர் நமக்கு நியமித்த ஓட்டத்தை ஓடி முடிக்காமலும் இருக்கிறது நம்முடைய வாழ்விலே வருகிற ஒரு மிகப்பெரிய தடை என்று தெரியுமா? அவவிசுவாசம். ஹலோ, அவவிசுவாசம். இது வந்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் காணப்படும். உலகத்தில் இருக்கவன் அவன் தான் ஆடுவர், நம்மளே விசுவாசிக்கலே, அவனுக்குள்ள அவவிசுவாசம் செயல்படாது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளதான் இது செயல்படும். எது? அவவிசுவாசம். படிங்க எவ்வளவு 3:17-19.
மேலும் அவர் 40 வருஷமா யாரை ஆரோசித்தார்?
யாரை ஆரோசித்தார்? யாரை வெறுத்தார்? படி.
பாவம் செய்கிறவர்களே அல்லவா, அவர்களுடைய சமங்கள் வனாந்திரத்தில் விழுந்து போயிட்டே, பின்னும் என்னுடைய விளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்?
இங்க ஒரு கருத்தை சொல்லிட்டு போறேன், கவனிங்க. இங்கே தேவன குறித்த இளைப்பாறுதல், அதான் விளைக்கலுங்க. இங்கே தேவன் சொல்லுகிற இளைப்பாறுதல் அவர்கள் போய் சேர வேண்டிய கானா தேசத்தை குறிக்கிறது, நல்லா விளைக்கணும். ஆனால் நமக்கு தேவன் வாக்கு பண்ணிருக்க இளைப்பாறுதல் நான் போகிற பரம காடார் பரலோக ராஜ்யத்தை குறிக்கிறது. தேவ ஜனங்களை அழைத்தார், தேவன் நடத்தினாரு எங்கே? கானா தேசத்துக்குள்ள. அதுபோல நம்மையும் அழைத்தாரு, நம்மையும் நடத்துகிறாரு எங்கே? பரம காராடாகிய பரலோகத்தினர். இதுதான் சத்தியம். பழைய ஏற்பாடு நிழல், புதிய ஏற்பாடு நிஜம் என்பதை நாம் அறிவோமே. கர்த்தருடைய 53 படி.
கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா, ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள்.
முக்கியம், அவவிசுவாசத்தினாலே. நல்லா கவனிங்க, எதத்தினாலே அவர்கள் கானான் தேசத்தில் இளைப்பாறுதல பிரவேசிக்க முடியாமல் போய்விட்டது? அவவிசுவாசத்தினாலே அவர்கள் கானான் தேசத்துக்கு என்ன செய்ய முடியாமல் போயிட்டது? பிரவேசிக்க முடியாமல் போயிட்டது. இது ஒரு ஆச்சரியமான காரியம். ஏன் தெரியுமா? எத்தனை அற்புதங்களை பார்த்தாங்களப்பா, எத்தனை அற்புதங்களை பார்த்தாங்க, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டாங்கல்லவா. பார்த்தும் கேட்டும், நல்லா கவனிங்க, பார்த்தும் கேட்டும் கூட அவவிசுவாசத்தினாலே அவர்கள் பிணங்கள் வனாந்தரத்தில் விழுந்ததென்றும், அவவிசுவாசத்தினாலே அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாமல் போயிட்டு. அவவிசுவாசம் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தை சுதந்திரிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய தடையாக மாறிச்சு. இவரை கவனிங்க, நமக்கும் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு. எதை? பரலோகம் என்கின்ற பரம காணார். இப்ப பாருங்க, நாம இப்ப வனாந்திரத்துல போய்கொண்டிருக்கிறவர்கள் தான். ஆனால் நாமும் தேவன் நமக்கு வாக்கு பண்ணிருக்கிற பரலோக ராஜ்யத்தை, அழிவில்லாத நித்திய ராஜ்யத்தை, ஆண்டவர் இயேசுவை, தேவாதி தேவனை முகமுகமாக தரிசித்து அவருக்கு ஆராதனை செய்ய போகிற அவருடைய ராஜ்யத்தில் நாம் பிரவேசிப்பதற்கு அவவிசுவாசம் நமக்கு ஒரு தடையா இருந்திருக்கூடாது. அவவிசுவாசத்தினால் ஆண்டவர் உனக்கென்று வைத்திருக்கிற அந்த மகிமை ராஜ்யத்தை நீ இழந்திருக்கூடாது. ஆனால் இன்றைக்கு எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே அவவிசுவாசம் செயல்படுது. ஆகவே நான் என்ன செய்வேன் சொன்னால், ஜெபிக்க அடிக்கடி தனி ஜெபங்களிலே சபையில செயல்படுகிற அவவிசுவாசத்தின் ஆவியை கடிந்து கொள்ளும். இந்த அவவிசுவாசம் இருக்கிறபடியாத்தான் அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய வசனத்தின் மேல ஒரு பொறுப்பும் இல்லை, தேவன் மேல ஒரு பிரியம் இல்லை. ஓஹோ, ஒரு காலத்தில் பிரியம் இருந்திருக்கலாம், ஒரு காலத்தில் தேவ வசனத்தில் விருப்பம் இருந்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு அதே தேவன் மேலும் அதே தேவ வசனத்தின் மேலும் விருப்பம் இல்லாமல் பிரியம் இல்லாமல் போனதுக்கு ஒரு அடிப்படை காரணம் என்னவென்றால், அவர்களுக்குள்ளே எழும்பிவிட்ட அல்லது அவர்களுக்குள்ளே காணப்படுகிற அவவிசுவாசம் என்று நான் சொல்வதை சத்தி நீ திதாரித்து பாரு, சிந்தித்து பாரு, சீர்தூக்கி பாரு. அவவிசுவாசம் ஒரு கொடிய பாவம். அவவிசுவாசம் தேவனை மறுதலிக்கும். அவவிசுவாசம் தேவனை நெருங்க விடாதபடி தடை செய்யும். இப்ப எரிகோ அடைக்கப்பட்டிருக்குது. அந்த நகரத்தை மேற்கொள்வதற்கு ஆண்டவர் வகுத்த யுத்த வியூகம் என்ன தெரியுமா? நல்லா கவனி, இவனை கவனி, நகரம் அடைக்கப்பட்டிருக்குது. அந்த நகரத்தை மேற்கொள்வதற்கு, அந்த நகரத்தை வெற்றி கொள்வதற்கு இப்ப ஆண்டவர் யோசுவாவுக்கு யுத்த வியூகம் வகுத்து கொடுக்கிறார். என்ன கொடுத்தா தெரியுமா? 7 நாள் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு தடவை பட்டணத்தை என்ன செய்ய சுத்தி சுத்தி வாப்பா. 7 நாள் 7 தடவை ஒரே தடவை சுத்து. அப்படியானால் ஒரே நாளில அந்த பட்டணத்தை 7 தடவை சுத்துற அளவுக்கு அந்த பட்டணம் இருந்திருக்கும். ஆகவே அகப்பெரிய பட்டணம் இல்ல, கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் 8 ஏக்கர் சொல்லி ஒரு பைபிள் ரெஃபரன்ஸ் சொல்லுது. எனக்கு அப்படிங்க 7 நாள் 7 தடவை சுத்தி சுத்தி வர்ற ஒருதரும் கதைக்க கூடாது. யோசுவாட கட்டளை, நான் உங்களுக்கு சொல்லும் வரைக்கும் யுத்த மனுஷனை பார்த்து சொன்னா இதுதான் யுத்த வியூகம். தேவன் கொடுக்கிற கட்டளையை பாருங்க, ஆச்சரியமா இருக்கு இல்லையா? உங்கள் வாள்களை உங்கள் என்ன பட்டயங்களை கூர்மையாக்குங்கள், அங்கே ஒரு கூட்டணி கெட்டும், இங்கே ஒரு கூட்டணி கெட்டும், அங்கே வில்வீரர் நிக்கட்டும், இங்கே அவர்கள் நிக்கட்டும், அங்க பராக்கிரமசாலிகள். இப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்லல. ஆண்டவர் சொன்ன என்ன தெரியுமோ? சுத்து. என்னத்தை சுத்து? நகரத்தை சுத்து. இதை பார்த்து நான் சிரிச்சேன். ஏன் தெரியுமா? ஒரு நகரத்தை ஒரு கூட்டகன சுத்துதுண்டா பாக்கிறவன் பார்வைக்கு இவங்களுக்கு என்ன மேல் வீடு பழுதான்னு சொல்லி யோசிப்பாங்க இல்லையா? நீங்களே யோசிங்க. ஒரு நகரம் சுத்து பூட்டி இருக்குது, அத ஒரு கூட்டம் சுத்துது, சுத்தோ சுத்தன்னு சுத்துது. அடைக்கப்பட்ட நகரத்தை சுற்றி வருவதுதான் விசுவாசமோ? எஸ். நகரம் அடைக்கப்பட்டிருக்குது, இந்த நகரத்தின் மதில்கள் விழுவதற்கு சுட்டி வரணும், இதுதான் விசுவாசமோ? எஸ். விசுவாசம் எங்கிருந்து வருகிறது? தேவனுடைய வார்த்தையில் இருந்து வருகிறது. விசுவாசத்தை நாம எங்க பில்டப் பண்ணுகிறோம்? ஆண்டவருடைய வார்த்தையிலே, வேத வசனத்தில். We have to build up our faith. நம்முடைய விசுவாசத்தை வேத வசனத்தின் அடிப்படையில நாம கட்டி எழுப்புகிறோம். ஆகவே ஆண்டவன் சொன்னா சுத்த சொல்லு, சுத்திரம் வேற கதை இல்ல. இது எப்படி அப்பாபுலம்? இந்த இவ்வளவு அகலமான உயரமான இந்த சுவரையும் சுத்திரத்தால கதை நடத்தப்பா. ஆண்டவன் சொல்லிக்க சுத்த சொல்லு, சுத்திரம் சத்தப்பட. பார்க்கிறவன் கண்ணுக்கு பைத்தியம், ஆனா சுத்திரவனுக்கு தான் தெரியும் மாதிரி இருக்கிற சூட்சிமும் பாரு. சுத்த சொன்ன சுத்து, புத்தியில யோசிக்காத. இன்னைக்கு ஆண்டவர் இப்படி சொல்லிருக்க, அதானே அப்படி நடக்குமோ, இப்படி நடக்கும்னு சிலவர் தங்க புத்தியில யோசிச்சுட்டு இது சரிவராத விட்டு. அப்படி ஆண்டவருடைய காரியங்களை கோட்டை விட்ட பல புத்திசாலிகளை நாம் அறிவோமே. ஆகவே எனக்கு அருமையான தேவ ஜனமே, நகரத்தை சுத்தி சுத்தி வருகிறது ஒரு கூட்டம். ஏன் தெரியுமோ? ஆண்டவர் சொன்னா சுத்த சொல்லி சுத்திரம் பார். 7ஆம் நாள் பார்த்தா 7 தர சுத்தம் சுத்தம். ஒருதன் பட்டியத்தை எடுக்க இல்லையா, ஒருதன் பில்ல எடுக்க இல்லையா, சுத்த சுத்தம் சுத்தம். 7ஆம் நாள் 7 தடவை சுத்தி வர 12 விழுக ஐயா அலங்கம். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, யுத்தம் பண்ணினது யாரு? தேவன். எங்கே வெட்டி இருக்குது? ஆண்டவருடைய வசனத்தை விசுவாசித்து அதற்கு கீழ்ப்படிந்தார்கள், எதிரிகளை மேற்கொண்டார்கள், அலங்கங்களை வீழ்த்தினார்கள், தடைகளை உடைத்தார்கள், தடைகளை உடைக்கிற அவர்களுக்கு முன்பே சென்றார்கள் சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவடைய ஜனமே, நாமும் நமக்கு முன்பாக சத்துரு போடுகிற தடைகளை உடைக்கிறதற்கு நமக்கு தேவை விசுவாசம் தான் பாரு. இந்த காரியத்தை உன்னால செய்ய முடியுமா? எஸ். எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். இது நடக்குமா? எஸ். எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். ஞாயிற்றுக்கிழமையில வேலையில எனக்கு லீவு கிடைக்க முடியுமா? எஸ். நான் விசுவாசிக்கிற ஆண்டவர் உண்மை உள்ளவர். இந்த காரியம் நடக்க முடியுமா? எஸ். தேவனால கூடு. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடு. விசுவாசித்தால் தேவட மகமே காணுவா என்றெல்லாம் வேதம் நமக்கு போதிக்குது. Faith and obedience. Viswasamum kilpadivum eppai idainde seluvar. They are brothers or friends. Viswasamum kilpadivum kilpadivu nalla nanbar rendu poduvaga idainde selum. Viswasikkiravarkku kilpadivargal kilpadirukol viswasippar. அவர்களுடைய வாழ்வில் தேவனுடைய கரம் வெளிப்படுவதை நாம் பார்க்க முடியும். தேவ ஜனம் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தார்கள், கீழ்ப்படிந்தார்கள், வெற்றியை பெற்றுக் கொண்டார்கள், தடைகளை உடைத்தார்கள், முன்னேறினார்கள், எதிரிகளை வீழ்த்தினார்கள். ஆகவேதான் எப்ரேயர் 11ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், விசுவாசத்தினாலே எரிகோ நகர்கள், எரிகோ நகரத்தின் மதுகள் விழுந்தது, அலங்கம் விழுந்தது. எதனாலே அவர்கள் வீழ்த்தினார்கள்? விசுவாசம். பட்டயத்தினால வீழ்த்த இல்ல, வில்லினால வீழ்த்தின இல்ல, அவர்கள் தேவன் மேல வைத்த விசுவாசத்தினால் எரிகோ நகரத்தின் மதிர்களை வீழ்த்தினார்கள் சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அறிவானவர்களே, அவவிசுவாசம் தேவனோடு நெருங்குவதற்கு ஒரு தடை. அவவிசுவாசம் நம்முடைய வாழ்வில் தேவன் அற்புதங்கள் செய்கிறதுக்கு ஒரு பெரிய தடை. அவவிசுவாசம் தேவன ஊழியத்தை செய்யறதுக்கு ஒரு பெரிய தடை. அவவிசுவாசம் தேவன் உனக்கென்று நியமித்திருக்கிற இலக்கை சென்றடைவதற்கு ஒரு பெரிய தடை. இன்னும் ஒரு காரியம் சொல்லட்டுமா, அவவிசுவாசம் தேவனால உனக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பின் சந்தோஷத்தையே திருடிவிட்டிருக்கும் என்பதை சத்தியத்தின்படி நான் உனக்கு சொல்றேன். என்ன பிரச்சனை? எஸ், இட் இஸ் ட்ரூ, ப்ராப்ளம் இஸ் ட்ரூ, பிரச்சனை இருக்கிறது உண்மைதான். ஆனால் 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 விசுவாசத்தினாலே தேவனை தேடி, அவருடைய முகத்தை தேடி ஜெபித்து ஏன் நாம் ஜெயம் வரக்கூடாது? நாம் தேவனுடைய கரங்கள் விசுவாசத்தினால நம்முடைய வாழ்விலே செயல்படுறதுக்கு ஏன் நாம் இடம் கொடுக்க கூடாது? அவவிசுவாசம் தேவனுடைய கரம் நம்முடைய வாழ்விலே செயல்படுறதை கட்டுப்படுத்தி விடும் என்பதை நான் உங்களை சத்தியப்படி சொல்றேன். ஆகவே உன்னையும் என்னையும் நாம் ஆராய்ந்து பார்க்கணும். நமக்குள்ள இருக்கிற அவவிசுவாசங்களுக்கு விடை கொடுக்கணும். அது சத்ருவின் அம்புகள், அது நாம் தேவனை தேடாதபடி தடை செய்யும். இப்படிப்பட்ட தடைகளை உடைத்து தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் முன்னேற வேண்டும் என்று சத்தியத்துப்படி நான் சொல்றேன். கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்தலாம். இரண்டாவது இன்னொரு அடுத்த ஒரு தடை என்னென்றால் பார்க்க போறோம். சீக்கிரப்படிங்க. ஒன்று ராஜாக்கள், சீக்கிரம் வாங்க. ஒன்று ராஜாக்கள் 19 அதிகாரம் 4-5 வரை, சீக்கிரம் வாங்க. இந்த சிட்டியில போவோமே. 456 பக்கம் பழையாட்டு, 456 பக்கம் ரைட் படி 19:4-5 வசனம். சீக்கிரம்.
அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணமாய் போய் ஒரு சூரச்செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி, போதுங்கட்டாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கல நல்லவன் அல்ல என்று சொல்லி
சொன்னாரு. பாருங்களே, பெரிய தீக்கதரிசி, பெரிய தீர்க்கதரிசி, வல்லமையான தீக்க. ஹி வாஸ் எ மைட்டி ப்ரோபட் இன் த ஓல்ட் டெஸ்டமெண்ட். பட் என்ன சொல்றா தெரியுமோ, என் பிதாக்களும் பார்க்க நான் நல்லவன் அல்ல. எப்படி இருக்கு? என் பிதாக்களும் பார்க்க நான் நல்லவன் இல்ல. பட் அவனோட ரிக்வஸ்ட் என்ன? ஒரு நாள் வேலைக்காரனையும் நம்பல. ஒட்டுட்டா, நீ அங்க நில்லு, கிட்ட வராது. ரைட். ஏண்டா யோச, யோசபேல என்ன கொலை செய்ய தர்றாள், நீ அங்க நில்லு. ஏன்னா அவருடைய டாக்கெட் என்ன தேடிதான், நீ அங்க நில்லு, நான் போறேன். வேலைக்காரன் நிறுத்திட்டு ஒரு நாள் முழுவதும் வனந்தர வழியாக, வனந்தர வழியாக நடந்து நடந்து போய்கிட்டே இருக்கிறார். நடக்க 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 இவருக்கு சோர்வு. பாரு, ஆகாவுட ரதத்துக்கு முன்னால ஓடினவன், குதிரைகள் பூட்டின ரதத்துக்கு முன்பாக ஓடின எலியா இங்க சோர்ந்து போய் நடந்து கொண்டிருக்கிறார். தனியாக போய்கிட்டே இருக்கிறார். அவருக்குள்ள சோர்வு. ரெண்டு தெரியுமா, யெசபேல் என கொலை செய்ய தர்றார். ஆண்டவரே, உம்முடைய நிமித்தம் இயேசுபேல் என்னை கொலை செய்ய தர்றார். நான் ஒருவன் மாத்திரம்தான் மீதியாக இருக்கிறேன். இவருடைய கற்பனை அது. ஆகவே எலியாவே, உனக்கு இங்க என்ன வேலை? பகிர்கேம் ஏனிக்க வந்தாய், ஏனிக்க வந்தாய். அதை கபடிங்க. அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஆண்டவர் செய்த ஜெபம், போதும் கத்தாவ், இட் இஸ் எனஃப், நான் சாக வேண்டும், ஐ அம் கோயிங் டு டை. அவருடைய அர்த்தம் இல்ல தெரியுமா? நீர் என்னை கொண்டுடும். நல்லா கவனி. ஏடா, எசபேல் என்னை கொண்டுருந்து பார்க்க, அன்று நீர் என்ன கொண்டுடும், போது கத்தம், நீர் என்ன கொண்டு. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. எலியாவுக்குள்ள மனசோர்வு வந்தவுடனே அவன் தற்களை சொல்லி விரும்பல. நல்லா விளைக்கணும். எலியாவுக்குள்ள மனசோர்வு வந்தவுடனே அவன் தற்கொலை செய்ய விரும்பல. போது கத்தாவே, நீரனை எடுத்துடும், நீரனை கொண்டுடும். நல்லா கவனிங்க. இப்ப நான் தீக்க சொல்ல போறேன். இப்ப தீக்கத்தில் சொல்ற கேளுங்க. உடைய வாழ்வில் இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து, உடைய வாழ்க்கையை சுத்தி இருக்கிற நெருக்கடியை பார்த்து, ஏன் இந்த வாழ்வு? செத்து போயிடலாமா, செத்து போயிடலாமா, தற்கொலை செய்யலாமா என்று நினைத்திருக்கா இல்லவா? ஐ ஆம் ஸ்டாண்டிங் பிஃபோர் தி லார்ட், ஐ டெல் யூ பீப்பிள், ஐ டெல் யூ, உனக்கு பிரச்சனை இருக்கிறது உண்மை, உன்னை சுத்தி நெருக்கடிகள் இருக்கிறது உண்மை, உன்னுடைய கவலைகள், பிரச்சனைகள் மற்றவர்களுக்கு அறிவிக்க முடியாது, சொல்ல முடியாது. இதை இவ்வளவு காலத்துக்கு நான் இப்படி இருக்கிறது, இதை எப்படி தாங்கிறது, இருக்கிறது பார்த்தா இருக்கிறதுன்னு பார்க்க, சாகிறது நலம், நான் சித்த நலமா இருக்கும், தற்கொலை செய்து கொள்ளாம அப்படியெல்லாம் நினைக்கிறா அல்லவா? பட் நான் உனக்கு சொல்றேன், உனக்கு சொல்றேன், சொல்றேன், டோன்ட் டூ இட், டோன்ட் டூ தட், அதை செஞ்சிடாது, அதை செஞ்சிடாது. ஏன் தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை நீ, உனக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ய உனக்கு உரிமை இல்லை. எலியா போது கர்த்தாவே சொல்லி அவன் தற்கொலை செய்யல. ஆண்டவர் சொன்ன பார்க்க நல்லவில்லை, எஸ் வேலையிட கொண்டதுக்கு முதல் எடை எடுத்துக்கொள்ள. இந்த கருவார தேவன பிள்ளைகளே, வாழ்க்கையில நெருக்கடிகள், தடைகள், துன்பங்கள், தடைகள், கவலைகள், தடிவைகள், கஷ்டங்கள், வியாதிகள் வருகிறது உண்மைதான். ஆனா அதன் நிமித்தம் மனச்சோர்வடைந்து அதன் நிமித்தம் நான் செத்து போட நலமா இருக்கும் என்று தயவு செய்து நினைக்காது. அப்படிப்பட்ட வார்த்தை உன் வாயில் இருந்து சொல்லாது. அதை அப்படிப்பட்ட நினைவை உன் இருதயத்திலிருந்து எடுத்து போடு. என் கர்த்தருடைய நாமத்திலே நான் உனக்கு அன்பாய் சொல்றேன், உனக்கும் ஒரு எதிர்காலம் உண்டு, உனக்கும் ஒரு விடுதலை உண்டு, உனக்கும் ஒரு வாழ்வு உண்டு, உனக்கும் ஒரு நம்பிக்கை உண்டு. அது நீ ஆராதிக்கிற ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே உண்டு 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 என்று நான் சொல்லுகிறேன். இரண்டாவது தடை என்னவென்றால், தேவனோடு நாம் நெருங்கவும் தேவனுடைய நினைவுகளை, தேவனுடைய உணர்வுகளை புரிந்து தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் நமக்கு சத்துரு கொண்டு வர்ற இரண்டாவது பெரிய தடை என்னவென்றால் மனச்சோர்வு. கவனிங்க, நல்லா வேகமாக ஓடுவார்கள், திடீரென பார்த்து அவர்களுக்குள்ள ஒரு தேக்கம் என்ன தெரியுமா, அவர்களுக்குள்ள ஏற்பட்ட மனச்சோர்வு. அதற்கு தோழனாக மிஸ்டர் அவவிசுவாசம் அங்கால நிப்பாரு, இங்கால மிஸ்டர் சோர்வு நிப்பார், ரெண்டு பேரும் அங்கால ஒரு ஆள் இங்க நிப்பார். எங்க பாப்போம் நீ தடைகள், இவைகளை உணர்றவை யாரு? அது அப்படி இருக்குது, இது அப்படி இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது. இப்படியே நாம கதைகளை பிரச்சனைகளை ஒன்றுக்கு மேல ஒன்றாக அடுக்கிட்டே போய் மலை மேல உயர்த்துகிறோம், பாரு தலை மேல உயர்த்துகிறோம். ஆனால் அந்த பிரச்சனைகளை நீக்கிறவர், அந்த தடைகளை நீக்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று விசுவாசத்தினால உரிமை பாராட்டி அவைகளை தாண்டி அவைகளை மேற்கொண்டு தனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை ஓடி முடிக்க வேண்டிய தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு மனச்சோர்வினால சூழச்சனைகளை படுத்து கிடக்கிறார்கள், படுத்து கிடக்கிறார்கள், ஓட வேண்டியவர்கள் சொந்து போயிருக்கிறார்கள், தேவ நோக்கத்தை நிறைவேற்ற அழைக்கப்பட்டவர்கள் படுத்து நிறுத்த செய்கிறார்கள். இவர்களுக்கு எங்கிருந்துதான் காகம் வருமோ எனக்கு தெரியாது. நான் நம்பையில காகமும் வராது, குருவியும் வராது, நீயாத்தான் எழும்பிடும். அல்லது தேவத்தூதர் வந்து தட்டி உன்னை எழுப்பி போறதும் இல்லை, அப்பவும் தண்ணியும் வச்சிருக்க சாப்பிடுன்னு சொல்லி உன்ன இசபில் திறத்துறா. ஹலோ, அவர் தான் இசபில் திறத்துறா, ஓடி உயிர கையில் முடியும். மனச்சோர்வு, குறிப்பிட்ட காரியங்களினாலே ஏற்பட்ட மனச்சோர்வு, அல்லது மற்றவர்களுடைய நடக்கையினால, வார்த்தையினால, செய்கையினால ஏற்பட்ட மனச்சோர்வு, அல்லது நாம் எதிர்பார்த்த சம்பவங்கள் நடக்காதபடியால ஏற்பட்ட மனச்சோர்வு, அல்லது ஊழியத்தில் கனிகள் காணப்படாத ஏற்பட்ட மனச்சோர்வு, அல்லது தேவனிடத்தில் செய்த ஜெபங்களுக்கு விண்ணப்பங்களுக்கு இன்னும் பதிலில்லை என்கின்ற ஒரு மனச்சோர்வு அடுக்கிட்டே போகலாம். எது என்ன இருந்தாலும் மனச்சோர்வு தேவனை நெருங்கவும் தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றவும் தேவ திட்டத்தை நிறைவேற்றவும் ஒரு பாபரும் தடை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவைகளை நாம் தாண்டியே ஆகணும். அவர்களை வாசித்த சங்கீதம் சொல்றது 84 சங்கீதத்தில், உம்மிலே பலங்கொள்கிறவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து துக்கத்தின் பாதைகளை உருவ நடப்பார். எப்படி இருக்கு உம்மிலே யாரு பலங்கொள்றவர்கள்? கவனிங்க, தேவனுக்குள்ளே பலங்கொள்றவர்கள், விசுவாசத்தினாலே தங்கள் நரம்புகளை உறுதியாக்கிக் கொள்கிறவர்கள், தனியே நடந்தாலும், தன்னந்தனியே விடப்பட்டாலும், தன்னந்தனியே தள்ளப்பட்டாலும், விசுவாச நரம்புகளை சூடாக்கின தேவனுடைய மனுஷனும் தேவனுடைய மனுஷியும் அவர்ல பலங்கொள்றபடியால் அழுகையின் பள்ளத்தாக்குகளை உருவ நடந்து அதையும் நீரூடாக்கி கொள்வார், அதையும் ஆசீர்வாக்கமாக்கிக் கொள்வார், அதையும் சாதகமாக்கிக் கொள்வார். அவன் தான் தேவ மனுஷன். பாருங்க, யாருக்கு சோர்வு இல்லை, யாருக்கு சோர்வு வருவதில்லை? என்ன கேளுங்க, பாஸ்டர் வருது உங்களுக்கு அதிக அதிக சோர்வு வர்றதுக்கு இடம் இருக்குது, தேவன் அறிவாரு. ஆனா சோர்வுகளுக்குள்ள நாம படுத்திடக் கூடாது, சூரஞ்செடியில கிடந்து தூங்கக்கூடாது. நடக்க வேண்டியனா, ஓட வேண்டியனோ, தேவ நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டியனா சூரஞ்சை கிடந்து அப்பப்பா எப்பொழுதுதான் நம்ம எழும்ப போறோம், எப்பதான் ஓட போறோம், எப்பதான் தேவ நோக்கத்தை நிறைவேற்ற போகிறோம்? அப்படி பாஸ்டர் இது இப்படி, பாஸ்டர் அவங்க அப்படி, பாஸ்டர் இவங்க இப்படி. ஓ சோ 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 சோ, ஆண்டவர் சொல்லுவாரு, கொஞ்சம் நிறுத்து. இப்ப நீ என்னத்தை பாக்குறாய்? நீ உன் விசுவாசம் எங்க? உன்னை என்னத்துக்கு கூப்பிட்டு நீ என்ன செஞ்சிட்டு இருக்கிறாய்? மாவரைக்கிறியோ? உன் கண்கள் புடுங்கப்பட்டது எதற்கு? ஏன் புடுங்கப்பட்டது? உனக்கு அது தெரியுமோ? சொல்லிட்டு போல. But we have been controlled by the tide. இரண்டாவது பெரிய தடை நமக்கு படைச்சோறு. இதுல இருந்து நீங்க வெளியில வந்தே ஆகணும். இல்லையா போனாது உங்களோட வாழ்க்கையை சூறையாடும், உங்களோட அழைப்பை கெடுத்து விடும், உங்களோட அபிஷேகத்தை சிறைத்து விடும். தாண்டபடிய மூன்றாவது தடை என்ன தெரியுமா? நமக்குள்ள வருகிற வீணான ஆசைகளும் விபரீதமான விருப்பங்களும் நம்முடைய வாழ்வில் ஒரு பெரிய தடையாக மாறிடும். தெரியுமா, அழைக்கப்பட்ட அநேக தேவனுடைய பிள்ளைகள் வீணான ஆசைகளுக்கும் விபரீதமான இடங்கள் விருப்பங்களுக்கும் இடம் கொடுத்து இடநடுவில் நின்று விட்டாங்க. ஒரு வசனம் படிங்க, நேரம் போது படிங்க. ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் 26-27 படிங்க.
அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் இரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடன் கூட செல்லவில்லை.
உன்னோட கூட செல்ல தீக்கதை சொல்ற பாருங்க, நல்லா இருக்கும் அந்த பேச்சு. நமக்கு டைம் வச்சிருக்க பாருங்க. யாரு இந்த காரியத்தில் தாகமார், தாகமார் அவன் ஒரு புறவினத்தான். அவனிடத்திலிருந்து ஒன்றும் வாக்கக்கூடாதுன்னு சொல்லி தேவன் கண்டிப்பாக கட்டளையிட்ட தீர்க்கதரிசிக்கு. அவன் பொன்னையும் பொருளையும் மிச்சிக்காதவன், பொருளுக்கு தலைவணங்காதவன், தேவனுடைய மனுஷன், அவன் தான் தேவன். ஆவே அவன் இப்படி இருக்க அவனுடைய வேலைக்காரன் KRC அவன் என்ன செஞ்சா தெரியுமோ, நம்ம ஆண்டவனுக்கு பிழைக்க தெரியாது, நம்ம தலைவருக்கு என்ன சந்தர்ப்பங்களை பாவிக்க தெரியாது, இந்த அளவுக்கு என்னதான் தெரியும், அவன் இறப்பான்னு சொல்லி உனக்கு ஒன்று தெரியாது, இந்த நான் போறேன் பாருன்னு சொல்லி ஓடுற KRC-யே இங்கே ஓடுறாய். நாகமானின் பொன்னையும் பொருளையும் தேடி ஓடுகிறேன் பாரு. இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட ஒரு கூட்டம் அழைப்பை விட்டு அபிஷேகத்தை துறந்து எதுக்கு பின்னாலே ஓடிட்டே இருக்குது. எங்க ஓடுறாய், எங்க ஓடுறாய், கொஞ்சம் பொருள் நில்லப்பா, நில்லு நில்லு, நிதானி சீதைக்கு பாரு, எங்கே ஓடுறாய், எதற்கு பின்னால ஓடிக்கொண்டிருக்கிறாய், எதற்கு பின்னால போய்கொண்டிருக்கிறாய், எதற்கு பின்னால ஓடிக்கொண்டு, உன் நோக்கம் என்ன, உன் வாழ்வின் நோக்கம் என்ன, அழைக்கப்பட்ட அழைப்பு எங்க, உன் அபிஷேகம் என்ன, உன் ரட்சிப்பு எங்க, உன் தேவன் கிருபை எங்க, எங்க ஓடிய, நில்லு நிதானி சிந்தி சீதைக்கு பார். வேற எங்காய் அழைக்கப்பட்ட அழைப்பையும் அபிஷேகத்தையும் தள்ளிவிட்டு இன்றைக்கு உலகத்துக்கு பின்ன ஓடுறாய். அதக்கட்டோடும் இதக்கட்டோடும் அதை வாங்கோடும் இதை வாங்கணும், சேர்க்கணும், பொறுக்கணும், கொவிக்கணும். நெடுக சேச்சு சேச்சுட்டு போகலாமோ, நெடுக ஜெபம் ஜெபம் ஜெபம்னு போகலாமோ, நெடுக பைபிள் ஸ்டடி பைபிள் ஸ்டடின்னு போகலாமோ. அதை கடைசியா கண்டது என்ன, ஒண்ணு இல்லை. கடைசியா கண்டது என்ன, ஒண்ணு இல்லை. எல்லாம் அம்மனு போயிடும், போயிடும்.
பணத்தை வாங்குறதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவத்தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்குறதற்கும் இது காலமா?
காலமா, இதுவா நேரம், இதுவா காலம்? கத்தருக்கண்டு உழைக்க வேண்டிய காலத்தை உலகத்துக்காக செலவழிக்க உனக்கு உணர்வு இல்லையா? உனக்கு மனசாட்சி குத்த இல்லையா? உன்னோட அபிஷேகம் எங்க, உன்னோட அழைப்பு எங்க, உனக்கு தேவன் தந்த கிருபை எங்க, உன்னை எங்க ஆண்டவர் வச்சாரு, என்ன செய்ய சொல்லி சொன்னார், இன்றைக்கு நீ என்ன செஞ்சிட்டு இருக்கிறாய்? இது காலமா? அதுக்கு இது காலமா? இயேசு சொன்னாரு, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். மூணாவது தடை நம்முடைய வாழ்விலே ஏற்படுகிற வீணான ஆசைகளும் விபரீதமான வெறுப்புகள். இங்க பாருங்க, கேஆசி தேவோட மனுஷன் தான், தேவோட மனுஷன் இருந்து அற்புதங்களை பார்த்தவன் தான், ஆண்டவோட அற்புத கரத்தை கண்ணால கண்டவன் தான். ஆனாலும் அவனுக்குள்ளே இருந்த அந்த பொருள் ஆசை, அந்த பண ஆசை ஒரு நாள் வெளியில வந்தது பாரு. இன்றைக்கு மறைந்திருக்கிற காரியங்கள் நாளைக்கு ஒளிபெறும். நண்பரே, அவைகளில சிக்கிக் கொள்வதற்கு முதல் இன்றைக்கே உன் கண்கள் திறக்கப்படுவதாக. எப்பாத்தா இயேசுவின் நாமத்தில் வச்சிருக்கான் பிசாசு கண்ணி. யாக்கிரதை, யாக்கிரதை, இது காலமா? அவருக்குள்ள வந்த ஆசையில நாகமா கொண்டு வந்த பொன்னையும் வெள்ளியே நம்ம ஆண்டவ விட்டான். ஓடுறா ஓடுறா. அப்ப கேக்குறான் கேசப்பா, யாப்பா நீ அவனுக்கு பின்னால ஓடேக்கல, என்ற மனம் உன்னோட வரையில அர்த்தம் என்ன? இவன் கேஆசி நாகமானுக்கு பின்னால ஓடேக்கல, எலிசா தீக்கதரிசி நினைவுக்குள்ள வந்திருக்குது. ஏன் தெரியுமோ, நம்ம ஆண்டவன் அதை வறுத்து விட்டான், அதை தள்ளிட்டான், நான் இதை வேண்ட போறேன், நான் இதை எடுக்க போறேன், அவருடைய உணவில் அதை தொணிச்சிருக்குது. அவருடைய மனசாட்சியில பேசு, அதை எல்லாத்தையும் மழுங்கடிச்சிட்டு, அதை எல்லாத்தையும் மூடி வச்சிட்டு, அதை பூரி வர்றா வர்றா வர்றா. தேவன் அறிவாரு, வீணான விருப்பங்கள், வீணான ஆசை. செக் யுவர் செல்ஃப் பிளீஸ். இன்றைக்கு உனக்குள்ள இருக்கிற பொறுப்புகள் அது தேவனுக்கு ஏற்றதானா? உனக்குள்ள இருக்கிற ஆசைகள் அது தேவனுக்கு பெரியதானா? மனுஷனே, மனுஷன் பிறந்து அழிந்ததெல்லாம் ஆசை தான். மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை என்று சொல்லுவார். இந்த மூன்றுக்குள்ளதான் மனுஷன் முடங்கி போய் கிடக்கிறான். வெளியில வாழ்ந்தாலும் வரமாட்டேன் நினைக்கிறான். அன்றைக்கு ஆதாம் மரத்துக்குள்ள ஒழிஞ்ச மாதிரி இன்றைக்கும் போய் ஒழிஞ்சிட்டே இருக்கிறான். வரமாட்டேன்றா, கூப்பிட ஆண்டவர் வாண்டான் வரமாட்டேன்றா. அதுக்கு தான் இருப்பது, செத்துப்போம். வேற என்ன வழி? வேற என்ன வழி? மனுஷனுக்கு செம்மையாக தோன்ற வழிகள் உண்டு, அதன் முடிவு மரணம் என்று. மரணத்தின் ஜீவனை உனக்கு முன்பாக வைக்கிற தெரிஞ்சுக்கொள்ளுண்டான. ஆசைகள், விபரீதமான விருப்பங்கள் ஒரு பெரிய தடை. தயவு செய்த விட்டுருங்க. கத்த நமக்கு நேரம். நம்பர் 2, சந்தேகம். சஸ்பிஷன், டவுட். சந்தேகம் என்கின்றது ஒரு பெரிய ஆவிக்குறி வாழ்வின் ஒரு மிகப்பெரிய தடை. படிங்க மத்தேயு 14:30-31. காற்று பலமா இருக்கிறதை கண்டு அமிழ்ந்து போகையில்,
ஆண்டவரே நிரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்?
விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்? யாரை பார்த்து ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னது? பிரதான அப்போஸ்தலன், பிரதான அப்போஸ்தலன், பிரதான அப்போஸ்தலன் பார்த்து ஆண்டவர் சொன்ன, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டார்? அப்படியானால் மிஸ்டர் பீட்டருக்குள்ள அந்த நிமிஷத்துக்குள்ள வந்துட்டது சந்தேகம் என்கிற சத்துருப்பாரு. இந்த சந்தேகம் தேவனோடு நெருங்குவதற்கு பெரிய ஒரு தடை. இந்த சந்தேகம் தேவனுடைய வார்த்தைகளை விலகிக் கொள்வதற்கு பெரிய ஒரு தடை. இந்த சந்தேகம் நம்முடைய அழைப்பில் பாதிப்பை கொண்டு வருது. இந்த சந்தேகம் நாம் பெற்ற அபிஷேகத்தில் வீழ்ச்சியை கொண்டு வருது. இந்த சந்தேகம் நம்முடைய முன்னேற்றத்துக்கு ஒரு முட்டுக்கடியாக இருக்குது. இந்த சந்தேகம் நம்முடைய நேரம் நெருங்க விடாதபடி தடை செய்கிறது. சந்தேகம் என்கின்ற ஒரு சத்துரு. இதை நாம் இனங்கண்டு கொண்டு விரட்டாவிட்டால் அது நம்ம ஒரு நாளைக்கு உரட்டி விடும் என்று சத்தியத்தும்படி சொல்றேன். இந்த சந்தேகத்தை நாம் மேற்கொள்ளாவிட்டு ஒரு நாளைக்கு அந்த சந்தேகம் நம்மை மேற்கொள்ளும் என்று சத்தியத்தை முடிவு சொல்றேன். சில பேருக்கு சத்தியத்தில் வேத வசனத்தில் சந்தேகம். ரிகோ நகர் அப்படி இருந்திருக்குமோ, இவங்க சுத்தி சுத்தி வந்திருப்பாங்களோ, அந்த பட்டணம் முடிந்திருமோ, சந்தேகம் என்று வந்துட்டா உனக்கு சகாயமே இல்லைன்னு சத்தியத்தை படி சொல்றப்பாரு. சில பேருக்கு ஏசு இருக்கிறாரோ, அதானே எங்க பாக்குறத வர, நீ பார்க்க மாட்டே. ஏன் பார்க்கணும்? ஏசு ஏன் பார்க்கணும்? பார்த்தாதான் நீ விசுவாசிப்பியோ? அப்படியே உனக்கு ரட்சிப்பே கிடையாது. பாரு, ஏன் பார்க்கணும்? அவர் நீ பார்த்து தான் ரட்சிக்கப்படுச்சு. உனக்கு தான் ஒவ்வொருத்தருக்கு முன்னாலும் பத்து பொந்து நிப்பாரே, அவருக்கு தெரியாது. நீ பார்க்காமல் விசுவாசிக்கணும். பாருங்க, இறைவன் ஒருவர் உண்டு, ஆண்டவர் ஒருவர் உண்டு, அண்டசராண்டசங்களை படைத்த ஆண்டவர் உண்டு. அவர் எப்படியாக இருக்கிறார்? இயேசுவை சொல்லியிருக்க, அவர் ஆவியாக இருக்கன்னு சொல்லப்படுது. ஆவே சத்தியத்தை கேட்டு இயேசுவை தேவனுடைய குமாரனாக விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசித்தால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறலாம், தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கலாம், தேவனோடு வாழலாம், ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, கிருபைகளை பெற்றுக் கொள்ளலாம்னு சொல்லி தேவனுடைய வேதம் தெளிவாக சொல்றது. ஆகவே தேவஜனமே, சந்தேகம் என்கின்றது ஒரு மிகப்பெரிய சத்துரு. பல வருடங்களுக்கு முன்பாக ஒரு தங்கச்சி என்னத்தை சொன்னார். கடைக்கு கிட்டத்தட்ட இல்லைனா ஒரு 23-24 வருஷம் இருக்கும். என் மனசுல அது பசுமரம் தாடி. அவர் சொன்னாங்க, பாஸ்டர், சந்தேகம் வந்துட்டா சந்தோஷம் போயிருக்கு. அவளுக்கு இந்த சூழல் அப்படி சொன்னாலும் ஒன்று பிற்பாடு நான் யோசித்தேன். எனக்கு அருமானவன், இந்த சந்தேகம் அநேக குடும்பங்களை உடைக்கும். இந்த சந்தேகம் அநேக நல்ல ஐக்கியங்களை உடைக்குது. இந்த சந்தேகம் நல்ல உறவுகளை உடைக்கிறது. அவர் இப்படி சொல்லியிருப்பாரோ, இவர் இப்படி நடந்திருப்பாரோ, அவர் இப்படி கதைச்சிருப்பாரோ, இதெல்லாம் நம்முடைய கற்பனையில சத்துரு விதைக்கிற சந்தேகம். ஒருவன் ஒருத்தரோட கதைச்சிட்டா, இவர் அவட கதைச்சிட்டாரு, ஒரு மாதிரி பார்த்துட்டா, அல்லது ஒருக்கா சிரிச்சிட்டா, அவ பார்த்துட்டா, இவர் கதைச்சிட்டா, சேச்சிட யாராவது ஒரு சிஸ்டர் ஒரு பிரதரோட கதைச்சிட்டா, அவட கதைச்சிட்டா, அது எப்படி இருக்கும்? இது எப்படி? ஏன் தெரியுமா? நமக்குள்ள அந்த சந்தேகம் ஊசலாடி இருக்கிறபடியால அது உடனே உயிர் பெற்று எழுந்திருக்கிறார். இந்த சந்தேகம் ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவள அவனு பார்க்கணும், பெரியவன் ஒருத்தனும் இல்லையென்று இயேசுவினாலேயே சொல்லப்பட்ட யோவான் சானனுக்குள்ளேயே வந்திருக்குது. பாருங்க, அப்போஸ்தலர்களையே விழுங்கி இருக்குது. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சொன்னதை அவங்க நம்பவே இல்லையே, கண்டாலோடையே நம்ப மாட்டோம், அந்த அளவுக்கு சந்தேகப்பட்டிருக்காங்களே இயேசு உயிர்த்தெழுந்தது. இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் நடத்தின நம்முடைய ஆண்டவர் இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அறிவான தேவ ஜனமே, சந்தேகம் ஒரு பெரிய தடை. ஒரு ஊழியத்தை நிறைவேற்ற முடியாமல் போயிடும். உன்னுடைய அபிஷேகத்தை கெடுக்கும். வேத வசனங்களிலே இருக்கிற வசனத்தை நம்பாதபடி கொண்டு தடை செய்கிற சந்தேகங்களை தயவு செய்து பதிக்கிட்டாள். ஃபைனலி லாஸ்ட்லி, ஆகாத அக்கியங்கள் நம்முடைய வாழ்வில் தேவனுடைய நெருங்க மிகப்பெரிய ஒரு தடை என்று சத்தியத்தை படிச்சு படிங்க. ரெண்டு நாளாகவும் முடிக்க போற, ரெண்டு நாளாகவும் 20வது அதிகாரம், ரெண்டு நாளாகவும் 20வது அதிகாரம், 35-37 பக்கம் 566 படிங்க. 566 இல்லையா படிங்க. 20வது அதிகாரம் 35-37 வரை இருக்குதா? ரெண்டு நாளாகவும் 20வது அதிகாரம் படிங்க. 35-37 வரைக்கும் பக்கம் 566.
அதற்கு பின்பு ரூஜாவின் ராஜாவாய ஜோசபாத் பொல்லாப்பு செய்கிறவனாக அசரியா என்னும் இஸ்ரவேலின் ராஜாவோடைய தோழமை பண்ணினான். தர்சிசுக்கு போகும்படி கப்பல்களை செய்ய அவனுடைய கூடிக்கொண்டான். அப்படியே எசியோவின் கேபேரிலே கப்பல்களை செய்தான். மரேசா ஊரானாகிய தொதாதாவின் குமாரனாகிய எலியேசர் ஜோசபாத்துக்கு விரோதமாக தீர்க்கதரிசனம் சொல்லி, நீர் அகசியாவோட கூடிக்கொண்டபடியால் கர்த்தருடைய கிரியைகளை முறித்து போட்டார் என்றான். அந்த கப்பல்கள் உடைந்து போயிட்டு அவர்கள் தர்சிசுக்கு போகக்கூடாது.
இப்ப அகசியா என்கின்ற இஸ்ரவேல் ராஜாவோடு யோசியா என்கின்ற யூதா ராஜா என்ன செஞ்சாராம்? தோழமை கொண்டாராம். அதை படிச்சு பாருங்க, எனக்கு நேரம் போயிட்டு கவனிங்க. தோழமை கொண்டாரம், ஃபெலோஷிப். யாரோட? துன்மார்க்கமான ஒரு ராஜா, தேவனை விசுவாசிக்காத ஒருத்தன், ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்கிற ஒரு மனுஷன், ரட்சிக்கப்படாத ஒன்று போயிட்டு செஞ்சுக்காங்க. தோழமை வச்சானா, அக்கியம் வச்சானா? முடிவு என்ன தெரியுமா? யோசபாத்தின் கைகளின் கிரியைகளை கத்தர் உடைச்சு போட்டார். என்ன தெரியுமோ, அகசியாவோடு சேர்ந்து என்ன பொண்ணை கொண்டு வருவதற்காக யோசபாத்து கப்பல்களை செஞ்சிருக்கிறார். அகசியாவின் வேலைக்காவோட சேர்த்து அனுப்பி பொண்ணை கொண்டு, ஆனால் செய்த கப்பல்களை தேவன் உடைச்சு போட்டார். என கரிமானவர்களே, தேவனுக்கு அப்பாலே, தேவனுடைய வார்த்தைகளுக்கு அப்பாலே, நீ தேவனுக்கு விரோதமாக கொண்டிருக்கிற அக்கியங்களை தேவன் உடைத்து போடுவார் என்று சத்தியத்தை. ஏன் தெரியுமா? உன்னை பாதுகாப்பதற்காக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ரட்சிக்கப்பட்ட உனக்கும் எனக்கும் துன்மார்க்கிறோட ஒரு அக்கியம் கூடாது. இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் இல்லை, அவவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் சம்பந்தம் இல்லை என்று வேதம் தெளிவாக நமக்கு சொல்லி இதை குறித்து விவரமாக பேசல. ஆனால் நான் சொல்ல வர காரியம் என்னவென்றால், யோசபாத்தின் கைகளின் கிரியைகளை கத்தரை உடைத்து போட்டார். காரணம், அவன் துன்மார்க்கோடு வைத்திருந்த தோழமை அக்கியம் என்று வேதம் தெளிவாக சொல்ல. ஆகவே தேவன் நம்முடைய கரத்தின் கிரியைகளை உடைக்காமலும், தேவன் நம்மளுக்கு எதிராக வராதபடியும், ஆண்டவன் நம்முடைய ஊழியங்களை ஆசீர்வதித்து நம்மை நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கவும் தக்கதாக, அவவிசுவாசிகள் ரட்சிக்கப்படாத இருளின் ஜனங்களோடு நாம் ஐக்கியம் வைத்துக் கொள்ளாதபடி உன்னை காத்துக் கொள்ள வேண்டும். என்னைக்கு அது என்ன வடிவத்திலும் வரும், என்ன அறிவின் அடிப்படையிலும் வரும், என்ன அன்பின் அடிப்படையிலும் வரும், பணத்தின் அடிப்படையிலும் வரும், பொருளின் அடிப்படையிலும் வரும், பல வடிவங்களில் உலக ஐக்கியங்கள் பல வரும் தெரியுமா? நாம் அதை வெல்கம் பண்ணி உள்ளுக்கெடுத்துடாதபடி தயவு செய்து கொஞ்சம் கவனமாக இருங்க. அப்படிப்பட்ட உறவுகள் தேவன் உங்களை ஆசீர்வதிக்காதபடி பெரியோட தடையாக போகும். நீங்க தேவனோடு நெருங்குவதற்கு இடம் இல்லாமல் போயிடும். ஆண்டவரை விட்டு தூரமாக போக சத்ரு அது உங்களுக்கு வைக்கிற ஒரு பெரிய ஒரு கண்ணி என்பதை சத்தியத்தை நான் சொல்லுறேன். எனக்கு அறிவார் தேவ ஜனமே, தடைகளை தகர்க்கிறவர் பொன்னே போகிறார். அவர் நமக்கு முன்பாக நடந்து சென்று உனக்கும் எனக்கும் எல்லா தடைகளையும் உடைத்து விடுதல் தருவார். ஆண்டவர் இயேசு ஜீவிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு பயப்பட்டார் ஜெபம் பண்ணுமா? எல்லாரும் தண்டி தகப்படி ஸ்தோத்திரம்.